One of the problems that all churches face is when the numbers increase.
Ella sabaigalume sandhikkakoodiya prachanigalile ondru eppozhudhu endru sonnal avula ennikai perugumbodhu.
If you read in the history of Christianity,
கிறிஸ்தவத்தின் சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது,
in the last 2000 years,
கடந்த 1000 ஆண்டுகளாக,
2000 years,
2000 ஆண்டுகளாக,
so many movements God raised up which started in great purity.
மிகுந்த பரிசுத்தத்திலே ஆரம்பிக்கப்பட்ட அநேக ஸ்தாபனங்களை இயக்கங்களை தேவன் ஆரம்பித்தார்.
And there were godly men who led it.
அவைகளை நடத்தி சென்றவர்கள் தேவ மனிதர்கள்.
And in the early days there was a tremendous fire and purity and love.
ஆரம்ப நாட்களிலே மிகுந்த பரிசுத்தமும் அங்கே ஒரு அக்கினியும் அங்கே பரிசுத்தமும் காணப்பட்டது.
But as time went on, the numbers increased and a whole lot of people came in who didn't have the same vision.
காலங்கள் கடந்து செல்ல செல்ல அநேகர் வந்து எண்ணிக்கை பெருகி, ஆனால் அந்த மக்களுக்கு அந்த தரிசனம் இல்லை.
And that's the time that we have to be careful.
இப்படிப்பட்ட நேரத்திலே தான் நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களா இருக்க வேண்டும்.
Any church that is excited because the numbers increase,
எண்ணிக்கை பெருகுறதுனாலே பரவசம் அடையக்கூடிய சபை எதுவா இருந்தாலும்,
it's a church that Satan will overcome.
அப்படிப்பட்ட சபையை சாத்தான் மேற்கொள்வான்.
It's very important for us to remember this.
இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வது மிகவும் மிக முக்கியம்.
We thank God for thousands of people around the world who want to listen to the message we preach today.
இன்றைக்கு நாம் பிரசங்கிக்கக்கூடிய செய்திகளை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உலகத்தின் பல பாகங்களில் இருக்கிறார்கள். அதற்காக தேவனுக்கு நன்றி.
But we're not excited that so many people say, hey, that was a good message.
அநேகர் இது நல்ல செய்தி என்று சொல்வதனாலே நாம் பரவசம் அடைகிறதில்லை.
In the Old Testament, in the New Testament, when Jesus was there, there's a group of called people called the scribes.
இயேசு இந்த பூமியிலே இருந்த பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசேயர்கள் என்ற வேத பாரகர் என்ற மக்கள் இருந்தார்கள்.
They were people who studied the scriptures.
வேத பாரகர்கள் வேதத்தை நன்றாய் ஆழ்ந்து படித்தவர்களாக இருந்தார்கள்.
But they opposed Jesus all the time.
ஆனால் எல்லா நேரங்களிலுமே இயேசுவை எதிர்த்தார்கள்.
And Jesus once said this.
இயேசு ஒரு முறை சொன்னார்.
In Matthew 13 and verse 52.
மத்தேயு 13 அதிகாரம் 52 வசனம்.
Matthew 13 verse 52.
மத்தேயு 13 அதிகாரம் 52 வசனம்.
He said the scribes have to become disciples.
இந்த வேதபாரகர்கள் சீஷர்களாய் மாற வேண்டும் என்று இயேசு சொல்கிறார்.
Jesus is not happy with scribes.
வேதபாரகர்களிடத்தில் இயேசு சந்தோஷமாக இல்லை.
Sometimes we are happy that we studied the Bible, we know so much.
நாம் வேதத்தை நன்றாக படிக்கிறோம், நன்றாக அறிந்திருக்கிறோம் என்பதனாலே நாம் சந்தோஷப்படலாம்.
The more meetings and conferences that you attend, the more you can become a scribe.
எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் கூட்டங்களிலே பங்கு பெறுகிறீர்களோ, கான்ஃபரன்ஸிலே பங்கு பெறுகிறீர்களோ, அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் வேதவாரனாய் மாற முடியும்.
Maybe you can explain the scriptures well.
நீங்கள் நன்றாக வேத வசனங்களை விளக்கி சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம்.
But it is a disciple who will finally build the church.
அதனால் கடைசியாக சீஷன் தான் சபையை கட்ட முடியும்.
Jesus did not say go into all the world and make scribes.
உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் எல்லாரையும் வேதவாரகராய் மாற்றுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை.
Make disciples.
சீஷர்களாய் மாற்றுங்கள் என்று சொன்னார்.
And a disciple sometimes may not be able to explain so many things in scripture.
சீஷன் ஒருவேளை வேதத்திலே பல காரியங்களை நன்றாக விளக்கி சொல்ல முடியாதவனாய் இருக்கலாம்.
Don't be proud that you know the Bible and you can explain it.
வேதத்தை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன், அதிகமாக நன்றாக விளக்கி சொல்வேன் என்பதனாலே நீங்கள் பெருமைப்பட வேண்டாம்.
See, when we eat food, there's a system in our stomach and all called the digestive system which digests that food.
நாம் ஆகாரத்தை உண்ணும் பொழுது அதை ஜீர்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு இருக்கிறது.
I think 99% of people sitting here, we don't know how it works because we are not doctors.
நாம் இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய 99% நாம் மருத்துவர்களாக இல்லாதபடினாலே இந்த ஜீர்ணிக்கக்கூடிய பணி எப்படி நடைபெறுகிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கலாம்.
I myself don't know much about how this works.
இது இப்படி வேலை செய்யுது எனக்கே அதிகமாக தெரியாது.
But my system has worked perfectly for 71 years.
ஆனால் 71 ஆண்டுகளாக இந்த ஜீர்ணிக்கக்கூடிய அமைப்பு என்பது நன்றாக பூர்ணமாக வேலை செய்து கொண்டு வருகிறது.
You don't need to be able to understand how it works for it to work.
அது வேலை செய்ய முடியாத நீங்கள் நன்றாக வேலை செய்வதை விளங்கிக் கொண்டால் தான் வேலை செய்யும் என்று ஒரு காரியம் இல்லை.
But here is another clever doctor maybe who understands all about how it works but his own system may not be working.
இங்கே இன்னொரு கைதேர்ந்த ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவர் அந்த ஜீர்ண பணிகள் எல்லாம் எப்படி நடைபெறுது என்பதை நன்றாக அறிந்திருக்கிறார். அவருடைய ஜீரண சக்தியே சரியில்லாமல் அல்ல, ஜீரண கோளாறு ஏற்படலாம்.
So which is better?
இது மேன்மையான
to be able to explain all this or to have it working properly?
இவையெல்லாம் நன்றாக விளக்கி சொல்லக்கூடியது மேன்மையான காரியமா அல்லது ஜீரண சக்தி அது நன்றாக வேலை செய்வது நல்ல காரியமா?
There is a great danger among our elders and other brothers that we can explain all these things so wonderfully.
நம்முடைய சபையில் உள்ள மூப்பர்களுக்கும் மற்ற சபையில் உள்ள மூப்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அபாயம் என்னவென்றால், இவளெல்லாம் நன்றாக விளக்கி சொல்வதற்கு அறிந்திருக்கிறார்கள்.
பட் இஃப் யூ கேனாட் கண்ட்ரோல் யுவர் டங் வென் யூ ஸ்பீக் டு யுவர் வைஃப், இட் இஸ் யூஸ்லெஸ் எக்ஸ்பிளைனிங் ஸ்கிரிப்சர்.
ஆனால் மனைவிடத்தில் பேசும்பொழுது நாவை எப்படி அடக்க வேண்டும் என்பதை அறியாதிருந்தால் வேத வசனங்களை விளக்கி சொல்வதிலே பயனில்லை.
If you get upset with younger brothers, what's the use being able to explain scripture?
உங்களை காட்டிலும் இளைய சகோதரர்களிடத்தில் மனத்தாங்கள் தெய்வங்களாக இருந்தால் வேத வசனங்களை விளக்கி சொல்வதில் என்ன பிரயோஜனம்?
What is the use coming to so many conferences if you cannot control your tongue?
உங்கள் நாவை கட்டுப்படுத்த நீங்கள் இன்னும் அதை விளங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கான்பரன்ஸுக்கு வந்தும் என்ன பிரயோஜனம்?
And you brothers, if you don't have more control over your eyes today than last year, what is the use coming to another conference?
போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் அதிகமாக உங்களுடைய கண்களிலே உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னால் கான்பரன்ஸுக்கு வந்து என்ன பிரயோஜனம்?
One of the great dangers we face of increasing in knowledge and because we have so many opportunities to hear the word now.
தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு தருணங்கள் பெருகி விட்டது. ஆகவே மூளை அறிவிலே மட்டும் நாம் வேதத்தை அறிந்து கொள்வதிலே பெரிய ஆபத்து இருக்கிறது.
You know, in the early days when we had meetings, only the people sitting there could hear it.
ஆரம்ப காலங்களிலே கூட்டங்கள் வைக்கும் பொழுது உட்கார்ந்து இருக்கக்கூடிய அளவுல தான் இருப்பார்கள், அவள் தான் கேட்பார்.
Nobody else.
வேற யாரும் இருக்க மாட்டார்கள்.
Then it became a little better. We had tapes and CDs and more people could hear that from in other places.
அதற்கு பிறகு சற்று முன்னேற்றம் அடைந்து கேசட்டுகளும் சிடிகளும் வெளி புத்தகங்களும் வெளியே போகுது. இன்னும் அநேக அதை கேட்க ஆரம்பிக்கிறார்.
Then we have internet and live streaming and many more people can hear.
அதற்கு பிறகு இணையதளத்தின் மூலமாக லைவ் ஸ்ட்ரீம் என்று சொல்லக்கூடிய விதத்திலே உலகம் பல இடங்களுக்கு இந்த செய்திகள் கடந்து செல்கிறது.
In the olden days we could receive only a few messages in a year.
ஆகவே பழைய நாட்களிலே ஒரு வருஷத்திலே குறைவான செய்திகள் எண்ணிக்கையை நாம் பெற்றுக் கொண்டவர்களாக
இருந்தோம். 52 messages on Sundays.
பொருளை ஞாயிற்றுக்கிழமை தோறும் கேட்கக்கூடிய செய்திகள் என்று பார்த்தால் 52 செய்திகள்.
But now we have so many DVDs and live streaming, we can listen to hundreds of messages in a year.
ஆனால் இன்றைக்கு எவ்வளவோ டிவிடிகள் வெளியே வந்துவிட்டது, இணையதளத்திலேயும் செய்திகள் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நூற்றுக்கணக்கான செய்திகளை கேட்கக்கூடிய ஒரு சாத்தியம்
உண்டாகிவிட்டது.
அது நல்லதுதான்.
Because there is tremendous power in the word of God.
ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையிலே மிகப்பெரிய வல்லமை காணப்படுகிறது.
To give us faith.
நமக்கு விசுவாசத்தை கொடுக்க
வேண்டிய comes by hearing and hearing by the word of Christ.
விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தை கேட்பதனாலே வரும்.
Faith will change our life.
விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்.
But the great danger is that instead of getting faith for the changed life, we just increase in knowledge.
மாற்றப்பட்ட வாழ்க்கைக்குரிய விசுவாசத்தை பெறுவதற்கு பதிலாக அறிவை மட்டுமே பெற்றுக் கொண்டிருந்தால் அங்கேதான் ஆபத்து இருக்கிறது.
We must always remember what we read in Genesis 2, that there were two trees in the Garden of Eden.
ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் வாசிக்கக்கூடிய அந்த இரண்டு மரங்கள் விருட்சங்களை குறித்து எப்பொழுதுமே நாம் நினைவில் வைத்துக்
கொள்ள வேண்டும். One is the tree of knowledge of good and evil.
ஒன்று நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம்.
The other is the tree of life.
இன்னொன்று ஜீவ விருட்சம்.
This Bible,
இந்த வேதம்,
can become the tree of knowledge of good and evil to you or the tree of life.
இந்த வேதமே உங்களுக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமாக மாற முடியும் அல்லது ஜீவ விருட்சமாக மாற முடியும்.
The same book,
அதே புத்தகம்.
One person reads it,
ஒரு நபர் வாசிக்கிறார்,
he gets a clear understanding. This is good, this is evil.
தெளிவான விளக்கம், இதுதான் சவறு இதுதான் சரி என்றதான ஒரு அறிவை பெறுகிறார்.
And he can explain it to other people. This is good, this is evil.
இது நன்மையானது இது தீமையானது என்று மற்றவர்களுக்கு நேர்த்தியாக விளக்கி
சொல்கிறார். All that knowledge of good and evil brings him spiritual death. Just like Adam.
ஆதாமை போலவே இந்த நன்மை அறிய தீமை அறியத்தக்கதான இந்த அறிவு அவனுக்கு ஆதாம் இடத்திலே கொண்டு வந்தது போல ஒரு மரணத்தை தான் கொண்டு வருகிறது.
Another brother reads the same Bible.
இன்னொரு சகோதரன் அதே வேதத்தை வாசிக்கிறார்.
He doesn't have such a clever brain perhaps.
ஒருவேளை அவருக்கு அந்த அளவு புத்தி கூர்மையான மூளை இல்லாமல்,
but he's got a good heart.
ஆனால் அவருக்கு ஒரு நல்ல இதயம்.
He reads it to obey.
அவர் அதை கீழ்ப்படி முடிக்காய் வாசிக்கிறார்.
And he reads it to claim God's promises for himself.
தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தனக்கென்று சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய விசுவாசத்தை பெறும்படியாக வாசிக்கிறார்.
The same book becomes tree of life for him.
இதே புத்தகமானது அவருக்கு ஜீவ விருட்சமாய் மாறுகிறது.
Now many of you have got a very good habit of reading the Bible every day.
உங்களில் அநேகருக்கு தினந்தோறும் வேதத்தை வாசிக்கக்கூடிய நல்ல ஒரு பழக்கம் இருக்கு.
That is one of the best habits you can have, particularly when you are young.
குறிப்பாக வாலிப வயதில் இருக்கிற நீங்கள் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது, வேதத்தை வாசிக்கிற பழக்கம்.
Because what will happen over a period of time?
காலங்கள் கடந்து செல்லும்பொழுது என்ன நடக்கிறது என்றால்,
that word will be not in a book but in your mind.
இந்த வார்த்தையானது புத்தகத்திலே அல்ல, உங்களுடைய மனதிலே இருக்கும்.
And then God will be able to speak to you all through the day in the middle of the night also because you got the Bible inside your mind
vedam aludhu unai manadirkulla irukkirabadinaale naal muluvuma iravum kuda devanodu kuda andha vaarthai payanpaduthi pesa mudiyum
I find that God is speaking to me all the time
inadathile vaal naan paarkradhu enna vendal devan ella nerangal pesikondirukkar
even in the middle of the night when I wake up
iravile nadudha jaamathile elundalum
but that is because in my younger days I spent hours and days studying this book
adu yen endru sonnal nudiya valiba naatkalile mani kanakkaga naatkalukkaga indha puthathai padikka mudiyaa
I want to say to all of you please develop the habit of studying the bible
agave vedathai padikkakoodiya palakkathai neengal ellarum yerpaduthi kolla vendum endru ungalukku naan varundhi kekkiren
don't study it for knowledge of good and evil
aanal nanmai theemai arindhu kolla mudiyana arivi perumadikku vaasikka vendam
and don't study it to preach to other people
mattralukku prasikkittum nokathodu kuda vedathai padikka vendam
study it to obey it
adai keelpadi படிக்கு படியுங்கள்
and to claim the promises in the bible
வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள படிக்கு படியுங்கள்
then you will get life out of this book
அப்பொழுது இந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஜீவன் கிடைக்கும்
because if you only come to the book
நீங்க புத்தகத்தினத்தில் மட்டும் வந்தால்
you won't get life
உங்களுக்கு வாழ்வு ஜீவன் கிடைக்காது
you will only get knowledge
உங்களுக்கு அறிவு மட்டுமே கிடைக்கும்
jesus once told people
இயேசு ஒரு முறை ஜனங்களுக்கு சொன்னார்
you don't come to me that you might have life
என்னிடத்தில் ஜீவன் உண்டாகும் படிக்கிறீங்க என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை
you search the scriptures john chapter 5 verse 39
யோவான் 5:39 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷம் 5:39
see this verse
இந்த வசனத்தை பாருங்கள்
you search the scriptures because you think they will give you eternal life
veda vakyangal aarainju paarkireergal adhu mulama nithiyathai undu endru arigireergal
but these verses in scripture point to me
alal indha veda vasangala ennai kurithu saatchi kodukkirathu
and instead you don't come to me that you can get this eternal life
indha nithiyathai perumadikkaga neengal ennidathile varuvathillai
you stick to the book
neengal puthagathile ottikondirukkireergal
now see many of you took a bus or came by road to Tuticorin
ulanegar bus ei pidithu neengal Thoothukudikku saalai valiyaga prayanam seigireergal
and sometimes on the road there'll be a sign pointing to Tuticorin this way
Thoothukudikku chella vadi ithana kilometer irukkirathu endru solli ange arivuppu palagai pala idangalile road le saalai le veithirukkargal
see the bible is like that
vedamum appadi thaan irukkirathu
ah jesus is here go this way
yesu inge irukkar indha valiyai sellungal
the person who does not go to jesus but just reads the bible
yesunudile pogada padiki vedathai mattume vaasikkira oru nabar
he is like a person who is stuck at that board which says Tuticorin 30 kilometers
Thoothukudikku seluvadharku innum 30 kilometer irukkirathu endru sollakudi andha arivuppu palagi irukkire angeye avar thangi vidugirar
suppose you get stuck there
angeye neenga thangi vittal
oh I see this board Tuticorin 30 kilometers
oh Thoothukudi 30 kilometer அருமையாக
இருக்கிறேன் you would never have reached here
நீங்கள் இந்த இடத்தை வந்து அடைந்திருக்க மாட்டீர்கள்
that was only pointing you to go to Tuticorin
தூத்துக்குடிக்கு போங்கள் என்று சொல்லக்கூடியதுதான் அறிவிப்பு பலகை
and that's what jesus is saying here
அதே தான் இயேசு இங்கே சொல்கிறார்
the scriptures are not meant to be an end in themselves
வேத வாக்கியங்களே முடிவுக்காக அது தீர்மானிக்கப்பட்ட ஒன்றல்ல
they are pointing to me
அவைகள் என்னை நோக்கி கை காட்டுகிறது
I want to ask you when you read the scriptures do you allow it to lead you to jesus or you just get stuck with the words
naan ungalai paathu or kelvi kekkattuma neengal veda vasanangalai vaasikkum bodhu adu yesu unde vazhinadathakkuya ondra neengal paarkirilla alladhu veda vasanathiley neengal padindu kondirukla
this is the great danger many of us are facing
nammile anegar sandhikkakkuya miga oru periya aabayamaa irukkirathu
many of us here sitting know the bible better than peter and paul
inge ukkandir kondirukkakkuya anegar பேதுரு பவுலை காட்டிலும் அதிகமாக வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள்
but we don't have a life like peter and paul
ஆனால் பவுலை போல பேதுருவை போல வாழ்க்கை இருக்கிறதா
இல்லை we can explain so many things
ஆனால் பல காரியங்களை நன்றாக விளக்கி சொல்ல முடியும்
I think many of us can preach sermons better than peter and paul
பேதுரு பவுலை காட்டிலும் நேர்த்தியாக பிரசங்கிக்க கூடிய அநேகர் நம்மில் இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன்
better in terms of human cleverness
மனுஷிக அறிவு சார்ந்த பிரசங்கங்கள் என்கிறதிலே
not better in terms of anointing and revelation from god
ஆனால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு தேவன் இந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்ற நிலை வரும் பொழுது பேதுரு பவுலை காட்டிலும் மேன்மையானவர்கள் அல்ல
if you are not careful in this area I want to tell you your knowledge of bible will only bring you death
இந்த பகுதியிலே மட்டும் நாம் கவனம் இல்லாமலா இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா இந்த வேத அறிவு உங்களை மரணத்துக்குள்ளாக
தள்ளும் that's the great danger we are facing
நாம் சந்திக்கிற மிகப்பெரிய அபாயம் இதுதான்
because now we have so many conferences
இன்றைக்கு நமக்கு எவ்வளவு கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் நடக்குது
and we don't feel like canceling a conference
ஒரு கான்ஃபரன்ஸ் கூட கேன்சல் பண்ணுவதற்கு நமக்கு மனம் இல்லை
you know like they have the kumbh mela in allahabad
allahabadல கும்ப மேளா நடத்துவார்கள்
and many place temples and all they have some festivals
anege koilgalile kumbhabhishekam nadakkum
sabarimalai also they have
sabarimalai
there are many places where there every year they'll have festival
ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு திருவிழா கோயில் திருவிழா
it's very easy for our conference to be like that
நம்முடைய கான்ஃபரன்ஸ் அது போல மாறிடுவதற்கு
எளிது a place where we come together like a festival and meet so many people and go away
ஒரு திருவிழாவை போல எல்லாரும் வருவோம் எல்லாரையும் மக்களை எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு நல்ல தருணம் கிடைக்கிறது வசனத்தை நம்ப கேட்டுட்டு போய்விடுவோம்
would you go to a doctor year after year if there is no improvement in your condition with his treatment
உங்களுடைய சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறீர்களே அதிலே முன்னேற்றமே இல்லை என்று சொன்னால் அதே மருத்துவத்திலே வருஷந்தோறும் செல்வீர்களா
no I say something wrong with that doctor and his treatment
இல்லை அந்த டாக்டர் கொடுக்கக்கூடிய சிகிச்சையிலே தவறு இருக்கிறது என்று சொல்வீர்கள்
I want to check myself every year to see if the word of God has changed me made me more Christ like
ஒவ்வொரு வருஷமும் தேவனுடைய வார்த்தையானது என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கிறிஸ்துவைப் போல மாற்றியிருக்கிறதா என்று சொல்லி பார்த்து வருகிறேன்
I still see so many areas in my life the Lord has got to change me slowly
என்னுடைய இன்னும் எவ்வளவு பகுதிகளிலே தேவன் மாற்ற வேண்டி இருக்கிறது என்று நான் உணர்கிறேன்
I wish God would change me in one second but he doesn't do it
ஒரு வினாடி இல்ல அவையெல்லாம் தேவன் மாற்றி விடுவார் என்று எதிர்பார்க்கிறேன் ஆனால் அவர் அப்படி செய்வதில்லை
in his great wisdom he does it slowly
avar thamudi ananda gnanathil adhi meduvaga seigiraar
and I'm sure there's a very good purpose
adarku inda or nokam irukkiradhu endru naan arindirukiren
my own wish would be that he would change me in one moment and make me like jesus
enoda sonda virupam eppadi irukkiradhu theriyuma oru kshanathile yesu pole enni maatri vida vendum endru naan irukkiradhu
but my thoughts are as much inferior to god's thoughts as earth is from heaven
வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது அது போல தேவனுடைய எண்ணத்துக்கும் என்னுடைய வித்தியாசம் இருக்கிறது
I know god's thoughts are better
தேவனுடைய எண்ணங்கள் சிறந்தது என்று
அறிந்திருக்கிறேன் so making me slowly like jesus must be the best because that's the way he does it.
அவர் இயேசுவை போல என்னை மாற்றக்கூடிய விதமானது மெதுவாக மாற்றுகிறார் என்று சொல்லும் பொழுது அதுதான் சிறந்த விதமா இருக்க வேண்டும்.
We must be making progress.
ஆனால் நாம் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருக்க வேண்டும்.
No, just like coming to Tuticorin, you don't just get stuck in one place. Every minute you are making progress on the road.
நீங்கள் தூத்துக்குடியிலே இங்க வரும் பொழுது அங்கேயே தங்கி விடவில்லை. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் தூத்துக்குடி நோக்கி வந்து கொண்டே இருக்கிறீர்கள்.
If you are coming in a bus and the bus is broken down, will you keep sitting there?
பஸ் வந்து கொண்டே இருக்கிறது பிரேக் டவுன் ஆகி அங்கே பஸ் நின்று விட்டது என்று சொல்லி அங்கே
in the front of the bus it may be saying to Tuticorin but it's broken down
and the Tuticorin in the bus le and the pair went well Tuticorin in the irukla manal adu engiyo break down aayi nindru
then you get down and get into another bus
appo neenga enna seivirgal irangi vera oru bus la yeri varuvirgal
so many of our churches
nammal anega sabaigal
are like those buses
the bus le pole irukirathu
we had a board saying we're going towards becoming like Jesus Christ
yesuvai pole mari kondirukkoda vaalkaiyik neraai poi kondirukrom endru board irukirathu palaga irukirathu
some churches have broken down
ala sila sabaigal perunde pole break down aagi undathu
elders have broken down
sila mooppargal break down aagi undargal
they themselves are not making progress towards becoming like Christ every year
avargal ovvoru varshamum kristuvai pole maarakkoda vaalkaiyile munnetram illamal irukkirargal
the lord told the pharisees
parisarile paatha andavar sonnar
you don't enter the kingdom yourself and those who want to enter also you're stopping
paralavathukku neenga praveshikkiradhalle paralavathukku praveshikka vendum endru irukkiravargalum neenga neenga
Any elder brother who is not becoming more like Jesus every year has no right to lead God's people.
எந்த ஒரு முப்பராவது வருஷந்தோறும் இயேசு கிறிஸ்துவைப் போல மாறக்கூடிய வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை என்று சொன்னால் சபை நடத்துவதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை.
If you are not become more like Jesus Christ this year than last year, you should not be an elder in any church.
அந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டிலே இயேசு போல அதிகமாக மாறவில்லை என்று சொல்லிவில்லை என்று சொன்னால் எந்த ஒரு சபையிலும் நீங்க மூப்பராக இருக்கவே கூடாது.
Your bus is broken down, it is not moving.
உடைய பேருந்து வழியில நின்று விட்டது ரிப்பேர் ஆகி விட்டது அது இந்த மாதிரி அது போகவில்லை.
Why are you keeping the passengers in that bus? Let them get out of the bus and go to some other bus.
ஏன் பயணிகளை இன்னும் அந்த பஸ்லயே நிறுத்தி வைத்து இருக்கிறீர்கள்? அவள் இறங்கி வேறொரு பஸ்ல ஏறி போகட்டும்.
I would do that.
நான் அதை செய்வேன்.
I will not sit in a bus that is stuck and broken down.
வழியிலேயே பெரிப்பராகி நின்றுவிட்ட பஸ்ல நான் உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டேன். மக்களை நிறுத்தி வைக்க மாட்டேன்.
Even if it is a beautiful air conditioned bus, I will get down and get into a bus that's moving.
அது அருமையான அழகான சொகுசு பேருந்து ஏர் ஏசி பஸ்ஸாக இருந்தாலும் சரி நான் அதிலே போகாத பஸ்ஸில் உட்கார மாட்டேன்.
There is a direction that God wants us to go.
நாம் செல்லக்கூடிய ஒரு திசையை தேவன் நமக்கு நிர்ணயித்திருக்கிறார்.
To become like Jesus Christ.
அந்த திசை என்ன என்று சொன்னால் இயேசுவை போல மாறுவது.
I've got a destination.
எனக்கு போய் சேர வேண்டிய சேருமிடம் ஒன்று உண்டு.
I saw that destination many years ago in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த சேருமிடத்தை நான் அறிந்து கொண்டேன்.
And I don't want to just know it in theory.
அதை ஏதோ கோட்பாடு அளவிலே நான் மூளையிலே அறிந்திருக்க மட்டும் விரும்பவில்லை.
I want to make sure that every year I'm getting close closer and closer there
over aandum adai nokki nerungikonde irukiren endru nischayapaduthikolla virumbugiren
we use this common sense when we are traveling in a bus
neenga sadharanamaga perundile prayanam seiyumbodhu indha pudhu arivai payanpaduthukireergal
I won't say oh I travel in this bus for 3-4 hours so I have to keep sitting here
enna pannuvathu 3-4 mani neram indha bus la dhaan prayanam seidhu vandhen indha bus eppadi vittu viduvathu endru solli break down aana bus la ukkandhu
kondirukken I have already paid for the ticket
yerkenave naan ticket udaiya kattanathai seluthi vitten
We can say that about a church.
சபையை குறித்தும் அப்படி சொல்லலாம்.
Oh, I have sat in this church so many years.
இவ்வளவு வருஷங்களாக இந்த சபையில் உட்கார்ந்து கொண்டேன்.
I have paid money in the offering box so many years.
நான் எத்தனை ஆண்டுகளாக இந்த சபையிலே காணிக்கை போட்டிருக்கிறேன்.
Brother, if that church is like a broken down bus, get out of it.
சகோதரனே, அந்த பேருந்து ரிப்பரான பஸ்ஸை போல இருந்தால் அதை விட்டு கீழே இறங்கி விடுங்கள்.
Go and find some other bus that will make you close, bring you closer to your destination.
ஓ, நீங்கள் சேரும் இடத்தை நெருங்கக்கூடிய வேறொரு பேருந்தை நீங்கள் கண்டுபிடித்து அதில் ஏறிக்கொள்ளுங்கள்.
You know that the Pharisees who came to John the Baptist boasted, oh, our father is Abraham, so you can baptize us.
எங்களுடைய தகப்பன் ஆபிரகாம் ஆகவே எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க என்று சொல்லி யோவான் ஸ்நானத்திலே வந்த பரிசேயர்கள்
You know what John the Baptist told them in Matthew 3?
மத்தேயு 3 அதிகாரத்தில் யோவான் ஸ்நானம் என்ன சொன்னார் தெரியுமா?
Don't have this empty boast that Abraham is your father.
ஆபிரகாமுடைய தகப்பன் என்று சொல்லி விட்டு மென்மை பாராட்டலாம் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்.
God can raise children for Abraham from the stones in the ground here.
இந்த கல்லுகளாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண முடியும் என்று யோவான் சொன்னார்.
So we should not boast, our church is connected to CFC.
உடைய சபை CFC ஓட கூட தொடர்பு கொண்டிருக்கிறதுனால மென்மை பாராட்ட வேண்டாம்.
What is the use of that?
அது என்ன பிரயோஜனம்?
God can raise churches from the stones.
தேவன் கற்களினாலே சபைகளை உண்டு பண்ண முடியும்.
Don't glory in these names and attachments and connections.
இந்த பெயர்களிலேயோ தொடர்புகளிலேயோ நீங்கள் மென்மை பாராட்ட வேண்டாம்.
So when we have a pause like that, we must stop and think about what we heard.
இதுபோல ஒரு பவர் கட் ஏற்படும் பொழுது நாம் இதுவரை என்ன கேட்டோம் அதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று.
We have a great blessing in India which they don't have in Western countries.
மேலை நாடுகளில் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்தியா நாட்டிலே நாம் அனுபவிக்கிறோம்.
In the middle of the message, we have electricity breakdown.
செய்தி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இடையிலே மின்சாரம்
So that is God saying, stop and listen to what you heard just now.
மின்சார தடை வரும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து இதுவரை கேட்ட காரியம் என்ன என்று இப்பொழுது சற்று தியானித்து பார் என்று சொல்கிறார்.
I don't like some people say, the devil came and broke the electricity.
சில பேர் சொல்லுவது போல பிசாசு வந்து மின்சார தடை கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லுவதில்லை.
No, இல்லை. I believe God runs this universe.
தேவன் தான் இந்த அண்ட சராசரத்தை இயக்குகிறார் என்று நான்
நம்புகிறேன். He's in control of everything.
அவர் எல்லாவற்றையும் இயக்குகிறார், கட்டுப்படுத்துகிறார்.
I don't give any credit to the devil for anything.
இந்த விதமான காரியங்களுக்கு பிசாசுக்கு நான் மார்க் போட்டு கொடுப்பதில்லை.
So when the electricity breaks down for a few seconds or minutes, just stop and think about what you heard.
ஆகவே மின்சார தடை வரும் பொழுது 2-3 வினாடிகள் அல்லது நிமிடங்கள் என்ன கேட்டோம் என்பதை எண்ணி பாருங்கள்.
Because it's very important what we have heard.
ஏனென்றால் என்ன கேட்டுகளோ அதை அது முக்கியமானது.
We must not get knowledge from the Bible.
வேதத்திலிருந்து அறிவு மட்டும் நாம் பெற்றுக்கொள்ள கூடாது.
And we must not become proud of what God has already done.
தேவன் ஏற்கனவே என்ன செய்தார் என்பதை குறித்து மேன்மை பாராட்டி பெருமையும் படவும் கூடாது.
That is another way to go into spiritual death.
ஆவிக்குரிய மரணத்துக்கு போவதற்கு இது இன்னொரு வழி.
That we become proud of what God has done for us.
தேவன் நமக்கு என்ன செய்தாரோ அது நிமித்தமா நாம் பெருமை அடைந்து விடுகிறோம்.
We keep looking back to see, what a wonderful work God did in our church since we began.
நாம் ஆரம்பத்திலிருந்து தேவன் என்ன அற்புதமான வார்த்தைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார், என்ன அற்புதமான கிரியைகளை செய்திருக்கிறார் என்ற கடந்த காலங்களில் என்ன பிரயோஜனம்?
That is another way to die spiritually.
அவிக்குரிய வாழ்க்கையை மறிப்பதற்கு இன்னொரு வழி.
That is what punctures the tires of the bus and breaks down the engine.
பஸ்ஸினுடைய டயரை பஞ்சர் ஆக்கி ஓட்டையாக்கி இன்ஜினை ரிப்பேர் செய்யக்கூடிய காரியம் அது.
When we look back and say, what a wonderful work God has done.
ஓ, தேவன் எவ்வளவு அற்புதமான ஒரு வேலையை ஊழியத்தை மத்தியில் செய்திருக்கிறார் என்று நாம் சொல்ல
முடியும். You ask yourself whether you're becoming proud of what God has done in past years in your church.
கடந்த ஆண்டுகளிலே தேவன் உங்களிடத்தில் செய்த காரியங்களை குறித்து பெருமை பாராட்டுகள் என்று எண்ணி பாருங்கள்.
To thank God for what he's done is good.
தேவன் என்ன செய்தார் என்பதற்காக நன்றி செலுத்துவது நல்லதுதான்.
We must do it.
நாம் அதை செய்ய வேண்டும்.
But to be proud of what God has done.
ஆனால் தேவன் என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம்.
We get some pride over it.
அதை குறித்து நாம் பெருமை பாராட்டுவோம்.
Compare ourselves with others.
மற்றவர்களை நம்மை ஒப்பிட்டு பார்ப்போமானால்
that's the way to death.
அது மரணத்துக்கு போகக்கூடிய
வழி. We have to be very careful to thank God for what he's done but not to become proud ourselves.
ஆகவே செய்த காரியங்களுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்பது நல்லதுதான். ஆனால் அதை குறித்து நாம் ஒரு காலம் பெருமை அடைய கூடாது.
We read in the Acts of the Apostles
அப்போஸ்தலர்களிலே வாசிக்கிறோம்
and chapter 5
ஐந்தாம் அதிகாரம்
of a time in the early days when God was working with tremendous power
ஆரம்ப காலங்களிலே தேவன் அபரிமிதமான வல்லமையாலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்
Acts chapter 5
அப்போஸ்தலர்களிலே ஐந்தாம் அதிகாரம்
it was a time when even Ananias and Sapphira could not deceive people even for 5 seconds
ஐந்து வினாடிகள் கூட அவர்கள் ஜனங்களை ஏமாற்ற முடியவில்லை
today we have so many deceivers who sit in our churches for years
இன்றைக்கு எவ்வளவு ஏமாற்றுக்காரர்கள் ஆண்டுகணக்காக நம்முடைய சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்
but in that early church Ananias and Sapphira could not sit there as deceivers even for 5 seconds.
ஐந்து வினாடிகள் கூட வஞ்சிக்கிறவர்களாக அந்த சபையில் அனனியா சப்பீரா இருவரும் உட்கார முடியவில்லை.
Because the light was so bright.
ஏனென்றால் வெளிச்சம் அவ்வளவு பிரகாசமாய் பிரகாசித்தது.
The fire was so hot.
அங்கே உள்ள அக்கினியானது அவ்வளவு சூடாக இருந்தது.
We read in Acts 5 how God punished them.
தேவன் எப்படி அவளை தண்டித்தார் என்று நாம் அப்போஸ்தலர் 5 வாசிக்கிறோம்.
And what was the result?
அவருடைய விளைவு என்ன?
We read here in Acts 5 verse 11.
அப்போஸ்தலர் நடபடிகள் 5:11.
There was a holy fear in the whole church.
அங்கே சபைக்குள்ளே ஒரு பரிசுத்தமான ஒரு பயம் இருந்தது.
Everybody feared.
எல்லாரும் பயந்தார்கள்.
It was a good type of fear.
இது ஆரோக்கியமான ஒரு பயம்.
A fear that I can't come to the church and play the fool here.
நான் சபைக்கு வந்து நான் இங்கே ஏமாற்ற முடியாது.
And we read here in verse 13.
13 வாசிக்கிறோம்.
That among all the other people, the others would not dare to join them.
மற்றவர்கள் அவர்களை இவர்களை சேர்வதற்கு துணியவில்லை என்று வாசிக்கிறோம். 13
They would not dare to join them because they are afraid if we go here and we are hypocrites, something serious will happen to us.
நாம் இந்த சபைக்கு போய் நாம் மாயமானக்காரளா இருந்தா நமக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்ற ஒரு பயத்தை நிமித்தமாக அவர்களை சேர துணியவில்லை.
Many people were afraid to join them.
அநேகர் அவர்களுக்கு சேர்வதற்கு பயப்பட்டார்கள்.
But they had a great respect for them.
ஆனால் அவர்களுக்கு மிகுந்த மரியாதை மதிப்பு.
We read that in verse 13.
நாம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம்.
But in spite of that, verse 14, more believers were added to the Lord.
இவ்வளவு இருந்தாலும் 14 வசனத்தில் திரளான ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள், அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம்.
Many, it says here, crowds of men and women began to join the church.
அங்கே ஸ்திரீகள் அநேகர் அந்த சபையில் வந்து சேர்ந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம்.
Many men, many women.
அநேக சகோதர அநேக ஆண்களும் பெண்களும்.
And many sick people were being healed.
அநேக வியாதியஸ்தர்கள் சுத்தமாக்கப்பட்டார்கள். 15:16 வசனங்களை வாசிக்கிறோம்.
So this wonderful pure church,
ஆகவே இந்த அற்புதமான பரிசுத்தமான சபை,
where a deceiver could not sit for 5 seconds,
வஞ்சிக்கிறவன் 5 வினாடி கூட இங்கே உட்கார முடியாது.
Suddenly more and more crowds of people came in.
திடீரென திரளான ஜனங்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள்.
And a lot of people must have got excited. Oh, so many people are accepting Christ. But then what happened? When the numbers increased, something happened. And that always happens. See, Acts chapter 6 and verse
1.
As the number of the believers began to multiply, there were all types of grumblings and discontentment that came in there.
சிஷ்யர்கள் பெருகின பொழுது அங்கே பலவிதமான முறுமுறுப்புகள் குறை சொல்லுதல் எல்லாம் வந்தது.
Grumbling and complaining.
முறுமுறுப்பதும் குறை சொல்லுவதும் புகார் சொல்லுவதும்.
And it was one community versus another community.
அங்கே ஒரு இனத்தார் இன்னொரு இனத்தார் இருவருக்குள்ளே பிரச்சனை.
You know, it says the Greeks were complaining that their widows were not being given as much food, verse 1, as the Jewish widows.
யூதர்கள் சார்ந்த யூத சமயத்தை சார்ந்த விதவைகளுக்கு கவனிப்பு செய்யப்படுதல் எல்லாம் இருக்கிறது போல கிரேக்கராகி எங்களுடைய விதவைகளுக்கு கிடைப்பதில்லை என்றதான ஒரு புகார்.
This is like upper caste versus lower caste in the church.
சபையிலேயும் கூட உயர்ந்த ஜாதி கீழ் ஜாதி என்கிற ஒரு வித்தியாசத்தை
போல. Complaining against the other, they are caring for the rich people, not caring for the poor people.
சபையிலே பணக்காரர்களை மட்டும் கவனிக்கிறார்கள், ஏழைகளை கவனிப்பதில்லை என்றதான ஒரு புகார்.
Or Tamil versus Malayali.
அல்லது தமிழ் இனத்தர் மலையாளத்தர் இருவருக்கும் விரோதமாக.
All types of things, it started there.
எல்லா விதமான காரியங்களும் இங்கே ஆரம்பித்தது.
How, when did it start?
எப்பொழுது அது ஆரம்பித்தது?
See the first verse.
முதல் வசனத்தை அப்போஸ்தலர் 6:1 பாருங்கள்.
When the number of the believers began to increase.
அந்நாட்களிலே சிஷ்யர்கள் அல்லது விசுவாசிகள் எண்ணிக்கை பெருகின போது,
they came in to be disciples.
அங்கே விசுவாசிகள் சிஷ்யர்களாக இருக்க முடியாக வந்தார்கள்.
But they were not disciples.
ஆனாலும் சிஷ்யர்களாக இல்லை.
Disciples don't grumble and complain about food.
ஆகாரத்தை குறித்து சிஷ்யர்கள் ஒரு காலம் புகார் சொல்லுவதில்லை, முறுமுறுப்பதில்லை.
You can come here to be disciples.
நீங்கள் இங்கே சீஷராக முடியாது வந்திருக்கலாம்.
And there can be something in the arrangement here that you are not happy with.
இங்கே செய்யப்பட்டதான இந்த இவ்வளவு ஒழுங்குகளிலே ஒரு சில காரியங்களில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை.
It's very difficult to make arrangements for 2000 people to stay and food and everything.
2000 பேருக்கு ஆகாரம் தங்கும் வசதி இவையெல்லாம் செய்து கொடுப்பது என்பது சற்று கடினமான காரியம் தான்.
Always there will be some problem.
எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை குறை ஏற்படலாம்.
But a disciple will not complain.
ஒரு சீஷன் உண்மையாலுமே குறை சொல்ல மாட்டான், புகார் சொல்ல மாட்டான்.
He'll say, what is this? Just 2-3 days. I didn't come here to eat food.
நான் இங்க தான் சாப்பாடு சாப்பிடமா வந்தேன். 2-3 நாட்கள் அவ்வளவுதானே, அதிலே குறை இருந்தால் எனக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை என்று சொல்வான்.
I don't care if I fast for 2-3 days.
2-3 நாட்கள் சாப்பிடாமல் உபவாசம் எடுத்தாலும் அதை குறித்து எனக்கு பிரச்சனை இல்லை.
Jesus had a conference like that once.
ஒருமுறை இயேசு இப்படி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினார்.
3-day conference.
அது 3 நாள் கூட்டம்.
But there was one difference.
அது ஒரே ஒரு வித்தியாசம் வந்தது.
It was fasting conference.
அது உபவாச கான்ஃபரன்ஸ்.
No food.
ஆகாரமே இல்லை.
Jesus conducted that.
இயேசு அதை நடத்தினார்.
You see, for example, there in Matthew's Gospel.
அல்லே அதை நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம்.
Matthew 15.
மத்தேயு 15 அதிகாரம்.
We read in Matthew 15 that there was a great crowd of people in verse 30 who were following him, who were healed.
இயேசு அநேகரை சுவஸ்தப்படுத்தினாராகவே அவரை பின்பற்ற முடியாத திரளான ஜனங்கள் கூட்டம் கூட இயேசுவின் வந்தார்கள் என்று சொல்லி மத்தேயு 15:30 வாசிக்கிறோம்.
And the last part of verse 31, there were great crowds praising the Lord.
31 ஆம் வசனம் கடைசி பகுதியில் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம்.
They were with Jesus, great crowds of people.
பெரிய கூட்டம், திரளான கூட்டம் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள்.
And then Jesus said to his disciples.
அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார்.
Listen to this, read it carefully.
கவனமாய் வாசியுங்கள், கேளுங்கள்.
What is the number of people we read in verse 37-38? 4,000 men plus women and children.
37-38 வசனங்களிலே வாசித்தால் எவ்வளவு பேர் அந்த கூட்டத்தை வந்திருந்தால் என்று வாசிக்கிறோம். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர புருஷர் மட்டும் 4,000 பேர் ஆயிருந்தார்.
Maybe 8,000 people.
8,000 பேர் இருந்திருக்கலாம்.
Much bigger than us.
இருக்கக்கூடிய கூட்டத்தை காட்டிலும் மிகவும் பெரிய கூட்டம்.
8,000 people conference.
8,000 பேர் நிறைந்ததால ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டம்.
Verse 32.
32 வசனம்.
Jesus said.
இயேசு சொன்னார்.
I feel sorry for these people because they've been here with me 3 days and they have had nothing to eat for 3 days.
The janulukaga paridavikkiran ivargal edathile 3 naal thangi irundhu saapada undamillad irukkirargal.
Would you have attended a conference like that?
Idhu pondra oru conference ku koopittirundhal neengal poyindirpeergala?
Supposing we announce next year Tuticorin conference, there'll be no food.
Nam oru velai adutha Tuticorin conference varuvargalukku saapadu illai endru arivithal,
not only no food,
சாப்பாடு இல்லை என்பது மட்டுமல்ல,
there was no mandapam here for these people to stay for 3 days.
இந்த மக்கள் தங்குவதற்கு மண்டபமும் ஒழுங்குபடுத்தப்படவில்லை.
Just out on the hillside they slept.
அங்கே மலையிலே, மலை பிரதேசத்திலே, அங்கங்கே மரத்தடியிலே அப்படியே படுத்து தூங்கினார்கள்.
Got up at 7-8 o'clock in the morning and finished all their morning washing the face and all.
காலையிலே 7-8 மணிக்கு அவர்கள் எழுந்து தங்களுடைய காலை கரங்களை எல்லாம் முடித்து விட்டு முகங்களை கழுவிட்டு,
and Jesus said time for the meeting.
இப்பொழுது கூட்டம் ஆரம்பிப்பது நேரமாயிட்டு என்று இயேசு சொல்கிறார்.
I don't know, maybe 10 sessions every day.
ஒரு நாள் எத்தனை கூட்டம் என்று தெரியும், ஒரு நாளைக்கு 10 செஷன் இருந்திருக்கலாம்.
People are wondering when is the break for lunch.
மதிய ஆகார இடைவெளி எப்பொழுது விடுவார்கள் என்று சிலர் ஆச்சரியப்படுகிறார்கள்.
No lunch.
ஆகாரம் இல்லை, ஆகார இடைவெளியும் இல்லை.
Continuous session till 4 o'clock, no tea, nothing.
4 மணி வரை டீயும் இல்லை, தொடர்ந்து கூட்டங்கள்.
Night they think at least there'll be dinner at 8 o'clock at night.
பிறந்தபட்சம் இரவு 8 மணிக்கு இரவு ஆகாரம் கொடுப்பார் என்று எதிர்பார்த்தார்கள்.
No dinner.
இரவு ஆகாரமும் இல்லை.
So the Lord says, good night, we'll see you in the morning, 8 o'clock.
எல்லாருக்கும் குட் நைட், காலையில் 8 மணிக்கு மீண்டும் எல்லாம் சந்திப்போம் என்று ஆண்டவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டார்.
And these 8,000 people don't go away, they come.
அந்த 8,000 மக்களும் அன்றைக்கு போய்விடவில்லை, அடுத்த நாளும் 8,000 பேர் கூட்டம்.
Second day like that, third day like that.
இரண்டாம் நாளும் அதே போலத்தான், மூன்றாம் நாளும் அதே போலத்தான்.
I once went for a conference in one place.
ஒருமுறை ஒரு இடத்துல கூட்டங்களுக்கு சென்றிருந்தேன்.
For leaders.
தலைவர்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு கூட்டம்.
Not our church, another group.
நம்முடைய சபையில் இல்லை, வேற ஒரு இயக்கத்திலிருந்து கூட்டத்தை ஒழுங்கு.
About 2 or 3 days.
2-3 கூட்டங்கள், 4 கூட்டங்கள்.
No food.
ஆகாரம் இல்லை.
Fasting and conference.
உபவாசம், கான்ஃபரன்ஸ், அவ்வளவுதான்.
I was so excited.
நான் அவ்வளவு பரவசம் அடைந்தேன்.
They said, Brother Zach, you are the speaker, so you can eat.
சகோதர ஜாக் அவர்களை, நீங்கள் தான் இங்கே பேச வந்திருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் சாப்பிடலாம் என்று சொன்னார்.
I said, no, I am a brother, I also will not eat.
இல்லை இல்லை, நானும் சகோதரன் தான், ஆகவே நானும் சாப்பிட மாட்டேன் என்று
சொன்னேன். It was a wonderful time.
அருமையான நேரம்.
That's how Jesus had it.
இப்படிதான் இயேசுவுக்கு இருந்தது.
We praise the Lord when God gives us food and accommodation.
தேவன் நமக்கு ஆகாரத்தையும் தங்குமிடத்தையும் கொடுக்கும் பொழுது நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
But at some time we don't get it, praise the Lord again.
சில சமயங்களில் நமக்கு கிடைக்காத நேரத்திலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
How does it say here they were disciples in Acts 6, but they were complaining about the food?
அப்போஸ்தலர் ஆறாம் அதிகாரத்தில் எப்படி இவர்கள் சிஷ்யர்களாக இருந்தார்கள் ஆளாளும் ஆகாரத்தை குறித்து முறுமுறுத்தால் என்று வாசிக்கிறோம்.
If you look at the complaints you have in your life, you'll find most of them are about earthly things.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொல்லக்கூடிய முறையீடுகளே அதை குறித்து பார்த்தால் அதிகபட்சம் பூமிக்குரிய காரியம் தான்.
Think about all the quarrels and fights you had with your husband and wife at home.
குடும்பத்திலே மனைவிக்கும் கணவனுக்கும் வந்ததான சண்டை எல்லாம் எண்ணி பாருங்கள், அதற்கு என்ன காரணம்?
All about earthly things.
அந்த மூல காரணங்கள் எல்லாம் பூமிக்குரிய காரியங்கள் சம்பந்தப்பட்டதே.
And that also happens in a church when it grows in size.
சபையானது அளவிலே பெருகும் பொழுது அதே காரியம் தான் நடக்கிறது.
That is the proof that such people are children.
இப்படிப்பட்டவர்கள்லாம் பிள்ளைகளா இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே உதாரணம்.
Spiritual children, they have not grown up.
அவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளராதவர்களாக இருக்கிறார்கள்.
A grown up disciple of Jesus does not complain about anything.
ஒரு வளர்ந்த இயேசுவின் சீஷன் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் புகார் சொல்ல மாட்டார்.
Our subject for this conference is you shall be an overcomer.
இந்த கான்ஃபரன்ஸ்க்கு நம்முடைய கருத்து நீயும் ஜெயிக்க முடியும்.
You can be an overcomer.
நீ ஜெயாளியாக இருக்க முடியும்.
Let me show you Philippians chapter 2.
பிலிப்பியர் 2 அதிகாரத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
An overcomer is one described here in verse 14.
பதினான்காம் வசனத்திலே
Philippians 2:14.
பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 வசனத்திலே ஜெயாளி என்பவன் யார் என்பதை நாம் வாசிக்கிறோம்.
He does puts away all grumbling and all complaining from his life.
தமிழிலே 16 வசனம் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்கிறவன்.
Everything in his life
அவன் வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும்
he does without complaining.
அதை குறித்து அவன் குறை சொல்வதில்லை, முறுமுறுப்பதில்லை.
Whether the food is good or bad,
சாப்பாடு நன்றாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும்,
I mean you can tell somebody there was something wrong, that's okay, but that's different from complaining about it.
சாப்பாடுல ஏதாவது குறை இருந்தால் அதை நீங்கள் அந்த சம்பந்தப்பட்டவர்களிடம் போய் சொல்லலாம், அதற்கும் குறை சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு.
To tell your wife that there's not enough salt in the food is not a complaint.
சாப்பாட்டில் போதுமான உப்பு இல்லை என்று மனைவியிடம் சொல்வது அது புகார் அல்ல.
But the same thing you can say in a spirit of complaint.
ஆனால் அதே காரியத்தை ஒரு குறை சொல்லுகிற ஆவியோடு கூட சொல்ல முடியும்.
It's a question of how you say it.
What
type of cook you are, see how you cook.
என்ன சமைக்கிற நீ, சாப்பிட சமைச்ச சாப்பாட்டை பாரு.
There you see a spirit of a complaint.
அங்கே குறை சொல்கிற ஒரு ஆவியை பார்க்கலாம்.
But to say, can you give me a little salt because I'd like to add some salt to my food.
கொஞ்சம் உப்பு தரீங்களா, உப்பு நான் சாப்பாட்டில் கொஞ்சம் அதிகமாக போட்டு சாப்பிட்றேன்னு சொல்லலாம்.
There's no complaint there. The way you speak to your husband and wife, that shows whether you got a spirit of complaint.
உங்கள் கணவனிடத்தில் மனைவியிடத்தில் எப்படி பேசுகிறீர்கள், அந்த பேசுகிற விதமே நீங்கள் குறை சொல்வீர்களா இல்லையா என்பதை நிர்ணயிக்கிறது.
Maybe there's something wrong in the church.
சபையில் ஏதாவது தவறு ஏற்படலாம், குறை இருக்கலாம்.
The way you go and tell your elder brother about it shows whether you got a spirit of complaint in your
எந்த விதத்திலே நீங்கள் உங்கள் மூப்பரிடத்தில் போய் சொல்கிறீர்களோ அந்த விதம் உங்களுக்கு ஒரு குறை சொல்கிற ஆவி இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
You know, if there's something wrong, we want to set it right.
ஏதாவது தவறு நடந்து விட்டால் அதை நாம் சரி செய்ய விரும்புகிறோம்.
Just like if your scooter is not working, we go and set it right in a repair shop.
உங்களுடைய ஸ்கூட்டர்ல சரியாக வேலை செய்யவில்லை என்று சொன்னால் மெக்கானிக் கிட்ட எடுத்துக்கொண்டு அதை நேர்த்தியாக சரி செய்கிறீர்கள்.
But there must be no murmuring and complaining in our life.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் குறை சொல்லுதலும் முறுமுறுப்போ கண்டிப்பாக இருக்கும்.
So this wonderful church that we read in Acts chapter 5.
அவை அப்போஸ்தலர் 5 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த அற்புதமான சபை.
Suddenly the devil came in.
திடீரென அங்கே பிசாசு வருகிறான்.
First he came in through Ananias and Sapphira.
அதாவது அனனியா சப்பிரால் மூலமாக வந்தார்.
By hypocrisy,
மாய்மாலத்தின் மூலமாக.
God judged that immediately.
தேவன் உடனடியாக நியாயம் தீர்த்தார்.
For a small little thing like that.
இது போன்ற சிறு காரியம்.
But Acts chapter 6 we read something more serious.
ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6 அதிகாரத்தில் அதை காட்டும் சீரியஸான ஒரு காரியத்தை வாசிக்கிறோம்.
What do you think is more serious?
எது அதிக சீரிய ஒரு காரியம்?
So many disciples grumbling and complaining about food.
அநேக சீஷர்கள் ஆகாரத்தை கொடுத்து குறை சொல்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள்.
Or Ananias and Sapphira just giving part of their money to God.
அல்லது அனனியா சப்பிராள் இருவரும் சேர்ந்து தேவனுக்கு ஒரு பங்கை மட்டும் கொடுக்கிறார்களே, அது சீரியஸான காரியமா?
We would think grumbling and complaining is more serious.
குறை சொல்வதில் முறுமுறுப்பும் தான் சீரியஸான காரியம் என்று நாம் எண்ணலாம்.
Why didn't God judge all those complainers in Acts 6 like he did in Acts 5?
அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தில் தேவன் செய்தது போல ஏன் அப்போஸ்தலர் 6 அதிகாரத்திலேயும் இந்த விரோதமாய் முறுமுறுத்து எல்லாருக்கும் நியாயம் இருக்க கூடாது?
There would have been hundreds of deaths in the church.
அப்படி நடந்திருந்தால் சபையிலே நூற்றுக்கணக்கான மரணங்கள் ஏற்பட்டிருந்திருக்கும்.
Supposing God judged all the hypocrites,
ஒருவேளை தேவன் எல்லா மாய்மாலக்காரர்களையும்
all the complainers,
எல்லா குறை சொல்லுகிறவர்கள்
in our church,
நம்முடைய சபைகளிலே,
how many of us will be sitting here left in the conference?
மீந்து இருக்கிறவர்கள் இந்த கான்ஃபரன்ஸ் எத்தனை பேர் இருப்பீர்கள்?
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
as we approach the coming of the Lord, we have to be more serious about our Christian life.
தேவனுடைய வருகையை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து இன்னும் சீரியஸாக இருக்க வேண்டும்.
Don't rejoice that more people are coming to your church.
அநேகர் எங்கள் சபைக்கு வருகிறார் என்பதனால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டாம்.
I think some of you elders, if you look at your heart, you may find a secret joy that your church is becoming so big.
முப்பரிலே ஒரு சில நீங்கள் உங்கள் உள்ளத்திலே பாருங்கள், அந்த ரங்கத்தில் ஒரு சந்தோஷம், என்னுடைய சபை பெரிதாகி மாறிக்கொண்டே இருக்கிறது என்று இருக்கிறதா?
And you don't check up whether all these people are disciples.
அல்லது வருகிற எல்லாருமே சிஷ்யர்களா என்பதை நீங்கள் சோதித்து பார்ப்பதில்லை.
You're just excited so many people are coming.
நிறைய பேர் சபைக்கு வருகிறதுனால நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள்.
It may be a church full of grumblers and complainers.
இந்த சபையானது ஒருவேளை நீங்க முறுமுறுக்கிற குறை சொல்லுகிற மக்களினாலே நிறைந்திருக்கலாம்.
It may be a church full of husbands and wives who fight with each other.
ஒருவரோடு சண்டை பண்ணிக் கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவியினாலே உங்கள் சபை நிறைந்திருக்கலாம்.
It may be full of people who are doing unrighteous things with money.
பணத்தினாலே அநீதியான காரியங்களை செய்யக்கூடிய மக்களாலே சபையானது நிறைந்திருக்கலாம்.
It may be a church full of brothers who are lusting after women every day.
ஒவ்வொரு நாளும் ஸ்திரீகளை இச்சித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சகோதரர்களாலே நிறைந்த சபையாக உங்கள் சபை இருக்கலாம்.
What is use making the church so big full of men who lust after women?
ஸ்திரீகளை இச்சிக்கக்கூடிய மனுஷர்களினாலே சபை நிரப்புவதில் என்ன பிரயோஜனம்?
And women who keep on complaining at home.
குடும்பத்திலே குறை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய ஸ்திரீகளினாலே சபை நிரந்திருப்பதில் என்ன பிரயோஜனம்?
You think heaven is happy that your church is increasing in size?
உங்களுடைய சபை எண்ணிக்கையிலே பெருகுகிற அப்படினாலே பரலோகம் சந்தோஷிக்குமா என்று எண்ணுகிறீர்களா?
You are happy.
நீங்கள் ஒருவேளை சந்தோஷமா இருக்கலாம்.
But heaven is sad.
பரலோகம் துக்கமா இருக்கும்.
Because 10 years ago you had some standards in your church.
ஏனென்றால் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் சபையிலே ஒரு தரம் என்று ஒன்று வைத்திருந்தீர்கள்.
Now the standard has come down.
இப்பொழுதோ அந்த தரம் குறைந்து கொண்டே போகிறது.
You're not preaching those fiery sermons against sin like you did before.
ஆரம்பங்களில் காலங்களிலே இங்கு செய்தது போல பாவத்துக்கு விரோதமான அக்கினியான பிரசங்களை இப்பொழுது செய்வதில்லை.
The devil has silenced that message.
சாத்தான் அப்படிப்பட்ட தூதை கொண்டு வருவர்களை அமைதிப்படுத்தி விட்டார்.
We need to humble ourselves.
நம்மை நாமே தாழ்த்த வேண்டியிருக்கிறது.
We need to repent.
மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது.
Say, Lord, we want a church where we are making overcomers.
ஜெயாளிகளை உருவாக்கக்கூடிய சபையா எங்க சபை இருக்க வேண்டுமே ஆண்டவரே.
Not a church of people who want to go to heaven.
ஏதோ பரலோகத்துக்கு எப்படியாவது போனால் போதும் என்று சொல்லுகிற மக்கள் அல்ல.
India is full of people who want to go to heaven.
இந்திய தேசமானது பரலோகத்துக்கு போக வேண்டும், மோட்சத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை நிறைந்திருக்கிறது.
We have 1,200 million people in our country today.
1200 million மக்கள் நம்முடைய சபையில் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள்.
All 1200 million people want to go to heaven.
இந்த 1200 million மக்களில் ஒவ்வொருவரும் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
You think there's anybody in our country who wants to go to hell?
நம்முடைய தேசத்தில் யாராவது நரகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புற ஒருவராவது உண்டா?
You look at all the obituary columns in the newspapers.
செய்தித்தாளிலே காலமானார் என்று சொல்லக்கூடிய செய்திகள் வருகிறது, அதையெல்லாம் பாருங்கள்.
People of any religion with their photographs, so and so died.
எந்த மதத்தை சேர்ந்த நபராக இருந்தாலும் இன்னார் மரித்து விட்டார்.
What do they write underneath?
அறிக்கை என்ன எழுதுகிறார்கள்?
He has gone to the feet of the Lord.
இறைவனடி சேர்ந்தார்.
Have you read anywhere he has gone to hell?
யாராவது எந்த ஒரு விளம்பரத்திலாவது இவர் நரகத்துக்கு சென்றார் என்று வாசித்திருக்கிறீர்களா?
I have not seen it till today.
இன்று வரை நான் அப்படி பார்த்ததில்லை.
All going to the feet of the Lord.
எல்லாரும் இறைவனடி சேர்கிறார்கள்.
What a deception everybody is living in.
ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வஞ்சனையை பாருங்கள்.
Everybody wants to go to heaven.
எல்லாரும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
But how many of them want to give up sin?
ஆனால் எத்தனை பேர் பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள்?
How many of them want to give up all grumbling and complaining?
எத்தனை பேர் குறை சொல்லுதலையும் முறுமுறுப்பையும் விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள்?
How many of them want to stop lusting after women?
எத்தனை பேர் ஸ்திரீகளை இச்சிப்பதை நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள்?
How many of them want to stop seeing those dirty pictures on television?
டிவியிலே அசுத்தமான சீரியல்களை காட்சிகளை பார்க்கக்கூடியதை விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எத்தனை பேர்?
How many want to stop listening to all that cinema music and rock music?
சினிமா இசையையும் ராக் இசையையும் கேட்பதை நிறுத்திவிட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்?
Then the number becomes very small.
அப்படி சொல்லும்பொழுது எண்ணிக்கையானது குறுகுகிறது.
We need to ask ourselves, what type of church are we building?
நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது, எவ்விதமான சபையை நாம் கட்டுகிறோம்?
Are you gathering overcomers?
நாம் ஜெயாளிகளை குட்டி சேர்க்கிறோமா?
Are we telling people in our church, you can be an overcomer?
நீயும் வெற்றி பெற வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் என்று நாம் சொல்லுகிறோமா?
Jesus came to deliver us from all that.
இவைகள் எல்லாவற்றிலும்
from all grumbling and complaining.
எல்லா குறை சொல்லுங்கள் முறுமுறுப்பிலிருந்து விடுதலை ஆக்க முடியாது இருக்கிறார்.
In order to come there,
அங்கே வரும்படியாக,
the first step is this.
முதல் படி இதுதான்.
You must make sure that everybody in your church is really born again.
உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உண்மையாலுமே மறந்திருந்திருக்கிறாள் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
Born again.
மறுபடியும் பிறந்திருக்கிறாள் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
And you cannot be born again as a child of God if you have not repented first.
நீங்க முதலாவது மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளையாக நீங்க மறுபடியும் பிறக்க முடியாது.
It's no use just asking a person to say Lord Jesus come into my heart.
இயேசுவே உள்ளத்திலே வாரும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டால் மட்டும் போதாது.
First of all he has to say I want to give up all the sin that I know in my life.
என்னுடைய வாழ்க்கையில் பாவம் என்று அறிந்திருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் நான் விட்டுவிட விரும்புகிறேன் என்று முதலாவது சொல்ல வேண்டும்.
There may be hundreds of thousands of sins in his life which he doesn't know.
அவருடைய வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாவங்கள் அவரே பாவம் என்று அறியாமல் இருக்கலாம்.
If he doesn't know how can he turn from it?
அது பாவம் என்று அவரே அறியாமல் என்ன சொல்ல எப்படி விரும்ப விடவும்.
Supposing he knows only a few sins, these are sins.
இவைகள் தான் பாவங்கள் என்று சொல்லி அவர் அறிந்திருந்தால்
from those sins he must be willing to turn.
இந்த பாவங்களில் இருந்து அவர் திரும்புவதற்கு மனம் வேண்டும்.
So repentance means this.
அவர் மனம் திரும்புதல் என்பது இதுதான்.
Listen carefully.
கவனமாய்
கேளுங்கள். It doesn't mean turning from all the sins in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவத்திலிருந்தும் திரும்புவது என்ற பொருள் அல்ல.
Because we don't know all the sins in our life.
நம்முடைய வாழ்க்கை என்னென்னலாம் பாவம் என்று அறியாமல் இருக்கிறோம்.
I know certain things God showed me in the last one year which he did not show me 50 years ago when I was converted.
கடந்த ஒரு ஆண்டிலே சில காரியங்களை பாவங்கள் என்று தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆனால் நான் மனம் திரும்பின 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பொழுது எனக்கு தேவன் அவைகளை பாவம் என்று காண்பிக்கவில்லை.
I did not know them in 50 years ago.
50 ஆண்டுகள் முன்பதாக அவைகள் பாவம் என்று நான் அறியாதிருந்தேன்.
So what could I turn from 50 years ago?
அவை 50 ஆண்டுகள் முன்பாக நான் எவைகளிலிருந்து மனம் திரும்பியிருந்திருப்பேன்?
When I first got converted.
முதலாவது நான் மனம் திரும்பின பொழுது.
Only those things I know.
நான் எதை அறிந்திருந்தேனோ பாவம் என்று.
What we tell people is,
அவை நாம் ஜனங்களுக்கு என்ன சொல்கிறோம்?
There may be so many sins in your life.
உடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாவங்கள் இருக்கலாம்.
What are the sins your conscience tells you about?
ஆனால் உங்களுடைய மனசாட்சி என்னென்ன காரியங்களை பாவம் என்று உங்களுக்கு சொல்லுகிறது?
Make a list of them. Are you willing to turn from those?
அவைகளை பட்டியலிட்டு போட்டு அவைகளிலிருந்து மனம் திரும்ப விரும்புகிறீர்களா?
Then you have repented.
அப்படியானால் நீங்கள் மனம் திரும்புகிறீர்கள்.
Turning around from the sins that I know.
நான் அறிந்திருக்கிற பாவங்களிலிருந்து திரும்புவது.
I may know many other sins in with things which are sins which you don't know because maybe you are not so mature as me.
நீங்கள் என்னைப் போல வளராதபடியாலே நான் பாவம் என்று கருதுகிற அநேக காரியங்களை நீங்கள் பாவம் என்று கருதாமல் இருக்கலாம்.
That's like saying a 10th standard student knows more about mathematics than a first standard student.
ஒன்றாம் வகுப்பு படிக்கிறவனை காட்டிலும் பத்தாம் வகுப்பு படிக்கிறவன் அதிகமாக கணக்கு பாடத்தை அறிந்திருக்கிறான் என்று சொல்வது சமம்.
The first standard student does not have to get 100% in the 10th standard subjects but in the first standard subjects.
முதலாம் வகுப்பு படிக்கிறவன் பத்தாம் வகுப்பிலே 100க்கு 100 மார்க் வாங்க
திரும்புங்கள். And if you are faithful every year God will show you more and more things in your life to
be இதிலே உண்மையுள்ளவனா இருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் தேவன் மனம் திரும்புவதற்கு அநேக காரியங்களை காண்பித்துக் கொண்டிருப்பார்.
So this is a narrow way where we cleanse ourselves till we meet Jesus face to face.
இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் சந்திக்கும் வரை நாம் செல்லக்கூடிய இந்த வழியானது குறுகலான ஒரு வழியாக இருக்கிறது.
It's like climbing a mountain.
இது ஒரு மலையை உச்சியை ஏறுவது போல.
You cannot reach the top of the mountain in one moment.
மலையை உச்சியை ஒரு நிமிஷத்தில் அடைந்து விட முடியாது.
Little by little by little by little we become like Jesus.
கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம்
It's like the way you came from your village to Tuticorin.
அல்லது உங்களுடைய கிராமத்திலிருந்து ஊரிலிருந்து நீங்க தூத்துக்குடி வந்தது போல.
You didn't come to Tuticorin in one second.
ஒரு வினாடியில் தூத்துக்குடி வந்து விட்டீர்களா?
No, little by little you got into a bus or something, train or something and slowly, slowly, slowly you came to Tuticorin.
பேருந்திலோ ரயிலோ ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூரத்தை கடந்து 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 நீங்கள் தூத்துக்குடி
finally you reached here. கடைசியாக
நீங்க வந்து விட்டீர்கள்.
The same way we've got a destination to become like Jesus Christ.
இதே போல இயேசுவை போல மாற வேண்டும் என்றதால ஒரு சேருமிடம் உண்டு.
Just like one day you yesterday or something you got into the bus to come here.
நேற்று தினத்திலே நீங்கள் இங்கு வரும்படியாக பஸ்ல ஏறினீர்கள்.
Same way there must be a come in a time in your life.
அதே போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமயம் வர வேண்டும்.
I am giving up my sinful ways.
என்னுடைய பாவ வழிகளை விட்டு விடுகிறேன்.
I am giving up my worship of idols.
சுக்கிரகங்களை வணங்குவதை நான் விட்டு விடுகிறேன்.
Worship of money.
பணத்தை ஆராதிப்பதை விட்டு விடுகிறேன்.
Lusting after women.
ஸ்திரீகளை இச்சிப்பதை விட்டு விடுகிறேன்.
Seeing all these dirty cinemas.
அசுத்தமான சினிமா காட்சிகளை பார்ப்பதை விட்டு
விடுகிறேன். I am going to turn.
நான் இப்பொழுது திரும்ப போகிறேன்.
That is like getting into the bus to come to Tuticorin.
இதுதான் தூத்துக்குடிக்கு வருவதற்கு பஸ்ல ஏறுவது போல.
If you had not done that you would not be here today.
நீங்கள் பஸ் அப்படி செய்யவில்லை என்றால் நீங்க இருக்க மாட்டீர்கள்.
There must be a time in your life when you turn from whatever you know to be sin.
அவை இவைகளெல்லாம் பாவம் என்று அறிந்திருக்கிறது அவைகளிலிருந்து நான் திரும்பி விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் இருக்க வேண்டும்.
Lord Jesus I give my life to you.
ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன்.
Then you got into the bus.
அப்பொழுது நீங்கள் பஸ்ல ஏறி விட்டீர்கள்.
You join a church
சபையை சேர்ந்து கொண்டீர்கள்.
And The hope is that the church will help you to become more and more like Jesus every year.
நம்பிக்கை என்னவென்றால் அவனும் ஒவ்வொரு வருஷமும் அதிகமதிகமா இயேசு போல மாறிக்கொண்டே இருப்போம்.
You know the message of the Lord to the seven churches in Revelation.
வெளிப்படுத்தின விசேஷத்தை ஏழு சபைகளுக்கும் தேவனுடைய செய்தி என்ன தெரியுமா?
That is the last message that Jesus gave to his churches on earth.
பூமியிலே உள்ளதான தம்முடைய சபைகளுக்கு இயேசு கொடுத்த கடைசி செய்தி இதுதான்.
And you know what he told them in Revelation chapter 2 and chapter 3.
வெளிப்படுத்தின விசேஷம் 2 3 அதிகாரங்களிலே இயேசு என்ன சொன்னார் என்று தெரியுமா?
You already know it, but I'll remind you.
ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆனாலும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன்.
To the church number 1.
முதலாவது சபை,
that is the church in Ephesus.
எபேசியில் ஒரு சபை உண்டு.
It says in verse 7.
ஏழாவது வசனத்திலே,
to the one who is overcomer I will give this reward.
ஜெயங்குள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் இதை கொடுக்கிறேன், ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறேன்.
And to the second church, which is Smyrna.
Smyrna,
that's a good church.
நல்ல சபை.
To the bad church and the good church, same message.
நல்ல சபையா இருந்தாலும் கெட்ட சபையா இருந்தாலும் ஒரே செய்தி தான்.
Verse 11,
11 வசனம்,
if you overcome I'll give you this reward.
ஜெயங்குண்டால் உனக்கு இந்த வெகுமதியை தருவேன்.
Then the next church is Pergamos chapter 2 verse 12.
இரண்டாம் அதிகாரம் 12வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் சபையை குறித்து வாசிக்கிறோம். அடுத்த சபையை குறித்து வாசிக்கிறோம், பெர்கமோ சபை.
Church also it says in verse 17.
இந்த சபைக்கும் 17வது வசனத்தில் சொல்கிறார்,
that's a bad church.
இது பின்வாங்கி போன சபை.
You must do one who overcomes, I'll give a reward.
ஜெயங்குள்ளுகிறவனுக்கு நான் பலனை கொடுப்பேன்.
Then the another bad church, Thyatira.
தீத்திரா, இன்னொரு கெட்ட சபை.
Verse 28.
28வது வசனம்,
26. One who overcomes, I'll give this reward.
ஜெயங்குள்ளுகிறவனுக்கு நான் இந்த பலனை கொடுப்பேன்.
Another bad elder in church, chapter 3.
மூன்றாவது அதிகாரத்தில் இன்னொரு சபையினுடைய மூப்பர், அவர் கெட்ட மூப்பராக இருக்கிறார்.
Verse Sardis.
சரதி சபை.
Verse 5.
ஐந்தாம் வசனம்,
you conquer, I'll give you a reward.
ஜெயங்குள்ளுகிறவனுக்கு நான் பலனை கொடுப்பேன்.
Now it's a very good church, chapter 3 verse 7.
மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் மிக நல்ல சபை.
Philadelphia.
Philadelphia சபை.
That also same message.
அந்த சபைக்கு அதே செய்தி.
Verse 12.
12.
If you overcome,
நீ ஜெயங்குண்டால்
give you a reward.
நான் உனக்கு வெகுமதியை கொடுப்பேன்.
And now the worst church of all, Laodicea chapter 3 verse 14.
எல்லா சபையிலும் மிகவும் கெட்ட சபை, சீர்கெட்ட சபை.
Verse 21.
மூன்றாம் அதிகாரம் 21வது வசனம்,
overcome you'll sit with me on the throne.
நீ ஜெயங்குண்டு ஜெயங்குண்டோட இருந்தால் சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன்.
Did you see something there?
ஏதோ ஒன்றை பார்த்தீங்களா?
Worst church,
மிக மோசமான சபை.
Best church,
மேன்மையான சபை.
You must be an overcomer.
நீ ஜெயங்குண்டாய் இருக்க வேண்டும்.
Now some of you are sitting in good churches.
உங்களில் ஒரு சில நல்ல சபை உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
Some of you may think your church is the best church, like Philadelphia.
Philadelphia சபை போல என்னுடைய சபை சிறந்த சபை என்று நீங்கள் சொல்லலாம்.
Another church is really bad, like Laodicea.
இன்னொரு சபை லவோதிக்கியா சபை போல உண்மையாலுமே மோசமாக இருக்கிறது.
The point is, are you an overcomer?
ஆனால் காரியம் என்னவென்றால் நீ ஜெயங்குள்ளவனாய் இருக்கிறாயா?
You know, you can go to another CFC church and say, ah, look at those people.
இன்னொரு CFC சபைக்கு போய் இங்க உள்ள மக்களை பாருங்கள்.
How they dress.
அவங்க எப்படி ஆடை அணிகிறார்கள்.
How those young girls are dressing.
இங்க இருக்கக்கூடிய வாலிப ஸ்திரீகள் எப்படி ஆடை அணிகிறார்கள்.
Maybe you're right. That's a bad church.
நீ சொல்லுவது சரியாக இருக்கலாம், அது நல்ல கெட்ட சபை தான்.
There are churches like Philadelphia, there are churches like Laodicea.
Philadelphia போன்ற சபை உண்டு, Laodicea போன்ற சபைகள் உண்டு.
Question is not what they are like.
அதாவது கேள்வி என்னவென்றால் அவர்கள் எப்படி இருக்கிறார் என்பதல்ல.
Are you an overcomer?
நீ ஜெயிக்கிறவனா இருக்கிறாயா?
Are you overcoming in your personal life?
தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயிக்கிறவனா இருக்கிறாயா?
I tell young girls sometimes.
நான் வாலிப சகோதரிகளுக்கு சொல்கிறேன்.
I say, see, you may see some girls in your church dressed in a very fashionable way.
உங்களுடைய சபையிலே நீங்கள் மற்ற பெண்களை பார்க்கிறீர்கள், இளம் பெண்களை பார்க்கிறீர்கள், மிகவும் கவர்ச்சியான ஆடை அணிகிறார்கள்.
But then you will see some other girls dressed in a very modest way.
ஆனால் வேறு சில வாலிப பெண்கள் அவர்கள் நாணமாக தகுதியான வஸ்திரத்தை அணிகிறார்கள்.
That is your choice whom you want to follow.
யாரை பின்பற்ற வேண்டும் என்று நீ தீர்மானித்துக் கொள்.
You can follow this one or that one.
இவரை இந்த இளம்பெண்ணை பின்பற்றலாம் அல்லது இந்த இளம்பெண்ணை பின்பற்றலாம்.
Don't waste your time criticizing them.
அவர்களை குறை சொல்லிக் கொண்டு நாட்களை வீணாக்க
வேண்டும். Then you will destroy yourself.
அப்படியால் உன்னை நீயே கெடுத்துக் கொள்வாய்.
You decide, I am going to follow the good example.
நான் நல்ல மாதிரியை பின்பற்ற போகிறேன் என்று நீ தீர்மானி.
Sometimes parents of young girls come and tell me.
சில சமயத்தில் இளம்பெண்களை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்னிடத்தில் வந்து சொல்வார்கள்.
Brother Zach, my little girl tells me.
சவர் ஜாக், என்னுடைய மகள் சொல்கிறார்,
why can't I be like that fashionable young girl?
நான் ஏன் அந்த பொண்ணு போல நான் ட்ரெஸ் பண்ணக்கூடாது என்று கேட்கிறாள்.
Who is also in the same church.
அவளும் இந்த சபையை சேர்ந்தவள் தானே.
What shall I tell them?
நான் என்ன சொல்லட்டும் பிரதர் என்று அப்பா அவங்க அம்மா வந்து கேட்கிறார்கள்.
I say, this is what you should tell them.
இதுதான் நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும்.
But look at this other girl who's dressed very modestly.
தகுதியான விதத்திலே ஆடை அணிந்திருக்கக்கூடிய இந்த பெண்ணை பார்க்க,
Why can't you follow them?
ஏன் அவளை பின்பற்ற கூடாது?
Why should you follow this other one?
ஏன் இந்த நபரை நீ பின்பற்ற வேண்டும்?
Don't follow that person.
இந்த நபரை பின்பற்ற வேண்டாம்.
And don't judge that person.
அந்த நபரை நியாயந்தீர்க்கவும் வேண்டாம்.
You are not the judge. God will judge them all in the final day.
தேவன் கடைசி நாளிலே நியாயந்தீர்ப்பார். நீங்கள் நியாயாதிபதி அல்ல.
We cannot keep a church so pure that there's not even one hypocrite in it.
ஒரு மாயமாளக்காரன் கூட இல்லாத அளவுக்கு சபையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது கஷ்டமான
பணி. Even if it's a very small church.
ஒரு சிறு சபையாக இருந்தாலும் சரி.
I'll tell you about somebody who had a really small church.
ஒருவருக்கு மிகுந்த ஒரு சிறு சபை இருந்தது, அவரை பற்றி நான் சொல்கிறேன்.
In that church there were only 12 people.
அந்த சபையில் இருந்தவளே மொத்தம் 12 பேர் தான்.
But one of them was so bad.
ஆனால் ஒரு அதிலே இருந்த ஒருவன் எந்த அளவுக்கு மோசமானவனாக இருந்தான் என்றால்,
Jesus said it's better he is not even born.
இவன் பிரவாதிருந்தால் நலமா இருக்குமே என்று இயேசு சொன்னார்.
You know which church that was?
அது என்ன சபை தெரியுமா?
You know who was the leader of that church?
அந்த சபையின் தலைவர் யார் தெரியுமா?
Jesus.
இயேசு.
Even in his church there was one man who was bad.
அவருடைய சபையிலே கெட்டவனாய் இருந்த ஒருவன் இருந்தான்.
But the church was not bad.
சபை கெட்ட சபை அல்ல.
The other 11 people turned the whole world upside down.
மற்ற 11 பேர் முழு உலகத்தையும் தலைகீழாய் மாற்றினார்கள்.
So don't worry if there are few people in your church who are not overcomers.
அவை ஜெயங்கொள்கிறவர்களாக இல்லை என்று ஒரு சிலர் உங்கள் சபையில் இருந்தாலும்,
even if they are so bad like Judas Iscariot,
யூதாஸ் காரியத்தைக் போல மிகுந்த மோசமானவர்களாக இருந்தாலும்,
you cannot build a 100% pure church on this earth.
இந்த பூமியிலே 100% பூரணமான பரிசுத்தமான சபையை கட்டவே முடியாது.
But we can make sure that the message from the pulpit is pure.
ஆனால் மேடையிலிருந்து வரக்கூடிய பிரசங்கமானது சுத்தமுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் நிச்சயித்துக்
கொள்ளலாம். What is that? What is that message?
அது என்ன செய்தி?
You can be an overcomer.
நீ ஜெயிக்கிறவனாய் மாற முடியும்.
Good church or bad church, you can be an overcomer.
நல்ல சபையோ கெட்ட சபையோ நீ ஜெயிக்கிறவனாய் இருக்க முடியும்.
That is the message we preach.
இந்த செய்தி தான் நாம்
பிரசங்கிக்கிறோம். We must never change that message.
ஒரு காலம் இந்த செய்தியை நாம் மாற்றக்கூடாது.
Jesus came to save us from all sin.
இயேசு எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை மீட்க முடியாக வந்தார்.
He came to save us from living for this world.
இந்த உலகத்துக்காக வாழுகிற வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுதலையாக்க இயேசு வந்தார்.
He came to save us from running after money.
பணத்தின் பின்னால் ஓடுவதிலிருந்து நம்மை விடுதலையாக்க
முடியாக வந்தார். He came to save us from dirty thoughts.
அசுத்த சிந்தனையிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாக வந்தார்.
From angry words.
நம்முடைய கோபமான வார்த்தைகள்
பேசுவதிலிருந்து. He came to save us from telling lies.
பொய் சொல்வதிலிருந்து ரட்சிக்க முடியாக வந்தார்.
He came to save us from hating people.
ஜனங்களை வெறுப்பதிலிருந்து நம்மை ரட்சிக்க முடியாக வந்தார்.
He came to teach us how to forgive people who hurt us.
நம்மை தீங்கு நமக்கு தீங்கு செய்த அல்லது நம்மை காயப்படுத்தின மக்களை மன்னிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்க முடியாது.
That's the message we preach.
அதுதான் நாம் இன்னொரு செய்தியும் பிரசங்கிக்கிறோம்.
Whichever church you belong to,
எந்த சபையை சேர்ந்தவர்கள்,
as good as Philadelphia,
பிலடெல்பியா போல நல்ல சபையை சேர்ந்தவர்கள்,
as bad as Laodicea,
லவோதிக்கியா சபை போல கெட்ட சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும்,
he who overcomes,
ஜெயிக்கிறவன் எவனோ,
can sit with Jesus on the throne.
அவர் இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் உட்கார முடியும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Bow our heads.
எல்லாரும் தலைகளை வணங்குவோம்.
Heavenly Father,
our பரலோக பிதாவே,
we thank you for your Holy Spirit that's still working on the earth today.
இன்றைக்கும் இந்த பூமியிலே கிரியை செய்து கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
Thank you for the Holy Spirit that's been working here in our midst during this time.
இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்துக்காக நன்றி ஆண்டவரே.
Help us to respond to the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருக்கு ஆண்டவரே பதில் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
We pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.